அன்பிற்கினிய நெஞ்சங்களே, மணவை .com வழங்கும் ஞாயிறு சிறப்பு திருவழிபாடு.
திருவருகை காலம் மூன்றாம் ஞாயிறு.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எண்ணிலடங்காத நன்மைகளை நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்ற நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம்.
வானாதி வானங்களில் காணாதவின் ஒளியில் வெள்ளிரதபவனியே, கள்ளமின்றி வந்தாயோ கண்ணே, கள்ளமின்றி வந்தாயோ. வானாதி வானங்களில் ஆட்டும் புல்லடையில் கண் தேடும் அழகன்றோ, தானாட்டும் புல்லடையில் கண் தேடும் அழகன்றோ, என்றும் நீங்காத பனிமழையில் நீ தாங்காத குளிரன்றோ. வானாதி வானங்களில் காணாத கழுவிட வந்தாயோ. வானாதி வானங்களில் காணாத விண்ணொளியில் வெள்ளிரத பவனியே, கள்ளமின்றி வந்தாயோ கண்ணே, கள்ளமின்றி வந்தாயோ. வானாதி வானங்களில்
முதல் வாசகம் எசாயா ஆகமம் அதிகாரம் 35 வசனங்கள் 1-6 மற்றும் 10 வசனம். அக்காலத்தில் பாலை நிலமும் பால்வெளியும் அகமகிழும், பொட்டல் நிலம் அக்களி படைந்து லீலி போல் பூத்துக் குலுங்கும், அது வளமாய் பூத்துக் குலுங்கி மகிழ்ந்து பாடி களிப்படையும், லெபனானின் எழில் அதற்கு அளிக்கப்படும், கர்மேல் சாரோனின் மேன்மை அதில் ஒளிரும், ஆண்டவரின் மாட்சிமையும் நம் கடவுளின் பெருமையையும் அவர்கள் காண்பார்கள். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள், உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள், இதோ உங்கள் கடவுள் பழிதீர்க்க வருவார், அநீதிக்கு பழி வாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும், அப்பொழுது கால் ஊனமுற்றோர் மான்போல் துள்ளி குதிப்பர், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர், ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டோர் திரும்பி வருவர், மகிழ்ந்து பாடிக்கொண்டே சியோனுக்கு வருவர், அவர்கள் முகம் என்றுமுள்ள மகிழ்ச்சியால் மலர்ந்திருக்கும், அவர்கள் மகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைவார்கள், துன்பமும் துயரமும் பறந்தோடும். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
திருப்பாடல் 146.
இரண்டாம் வாசகம். புனித யாக்கோபு எழுதிய திருமுகம் அதிகாரம் 5 வசனங்கள் 7-10 முடிய. ஆகவே சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் வருகை வரை பொறுமையோடிருங்கள். பயிரிடுவதை பாருங்கள், அவர் நிலத்தின் நல்ல விளைச்சலை எதிர்பார்த்து முன்மாறியும் பின்மாறியும் பொழியுமளவும் பொறுமையோடு காத்திருக்கிறார். நீங்களும் பொறுமையோடிருங்கள், உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள், ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துவிட்டது. சகோதர சகோதரிகளே, நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாதவாறு ஒருவர் மற்றவருக்கு எதிராக முறையிடாதீர்கள். இதோ நடுவர் வாயில் நின்று கொண்டிருக்கிறார். அன்பர்களே, நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைபிடிப்பதிலும் ஆண்டவரின் பெயரால் பேசிய இறைவாக்கினரை உங்களுக்கு மாதிரிகளாக கொள்ளுங்கள். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11 வசனங்கள் 2-11 முடிய. அக்காலத்தில் யோவான் சிறையிலிருந்தபோது மெசியாவின் செயல்களை பற்றி கேள்வியுற்று தம் சீடர்களை அவரிடம் அனுப்பினார். அவர்கள் மூலமாக வரவிருப்பவர் நீர்தாமோ அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு இயேசு மறுமொழியாக, நீங்கள் கேட்பவற்றையும் காண்பவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழு நோயாளர் நலமடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிர் பெற்று எழுகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது, என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்றார். அவர்கள் திரும்பிச் சென்றபோது இயேசு மக்கள் கூட்டத்திடம் யோவானை பற்றி பேசத் தொடங்கினார். நீங்கள் எதை பார்க்க பாலைவனத்திற்கு போனீர்கள்? காற்றில் அசையும் நாணலையா? இல்லையேல் யாரை பார்க்கப் போனீர்கள்? மெல்லிய ஆடையணிந்த ஒரு மனிதரையா? இதோ மெல்லிய ஆடையணிந்தோர் அரச மாளிகையில் இருக்கின்றனர். பின்னர் யாரைத்தான் பார்க்கப் போனீர்கள்? இறைவாக்கினரையா? ஆம், இறைவாக்கினரை விட மேலானவரையே என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதோ நான் என் தூதரை உமக்கு முன் அனுப்புகிறேன், அவர் உமக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார் என்று இவரை பற்றிதான் மறைநூலில் எழுதியுள்ளது. மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிக சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இனிய இதயங்களே, இறைவன் மனிதரிடம் படைத்த உறுப்புகளுள் மிக முக்கியமானவை கண்கள். கண்களினால்தான் உலகத்தை பார்த்து மனிதன் பலவற்றை தெரிந்து கொள்கிறான். கண்களை இழந்துவிட்டால் அவன் பார்வையை இழந்து விடுகிறான். பார்வையை இழந்துவிட்டால் அவனுடைய அறிதலும் தெரிதலும் குறைபடுகின்றது. இது ஒரு வகை பார்வை, அது இயல்பானது, இயற்கையானது. இன்னொரு வகை பார்வை இருக்கின்றது, அது ஞான பார்வை, விஷன் ஆஃப் விஸ்டம் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். இந்த பார்வை எல்லோரிடத்திலும் இருப்பதில்லை. முற்றும் உணர்ந்த ஞானிகளிடத்தில்தான் இத்தகைய பார்வை உண்டு. இத்தகைய பார்வை குறிப்பால் உணர்ந்து கொள்வது. இந்த இரண்டு வகை பார்வைக்கும் வித்தியாசங்கள் உண்டு. கண்களால் கிடைக்கின்ற பார்வை குறையுள்ளது, அதாவது சரியாக சிலவற்றை பார்க்க முடியாத போது. அடுத்து ஏமாற்றக்கூடியது, அதாவது கயிற்றை பாம்பாக நினைப்பது. அடுத்து தவறு செய்ய தூண்டுவது, அதாவது அழகானவற்றை பார்க்கின்ற போது அதை அடைய நினைப்பது. துன்பத்தை கொடுக்க வல்லது, அதாவது தவறு செய்கின்ற போது ஏற்படுகின்ற வேதனை. இதைத்தான் இந்திய தத்துவத்தின் ஆறு பள்ளிகளும் சொல்கின்றன. ஆனால் ஞான பார்வை நிறைவை கொடுப்பது, சரியானவற்றை சரியான ஒளியில் பார்க்க வல்லது, குறிப்பால் உணர்த்துவது, தவற்றை செய்யாமல் தடுப்பது, துன்ப நேரத்தில் அதை தவிர்ப்பதற்கான வழியை உணர்த்துவது. இதைத்தான் ஞானக்கண், அதாவது ஐ ஆஃப் விஸ்டம் என்று சொல்வார்கள். இன்று நாம் திருவருகை காலத்தின் மூன்றாம் ஞாயிறை கொண்டாடுகின்றோம். இன்றைய நற்செய்தியின் மைய கருத்து, மெசியாவின் வருகைக்காக தயாரிக்கின்ற நாம் அந்த மெசியாவை காண வேண்டுமென்றால் புதிய பார்வை பெற வேண்டும். கண்களால் காண்கின்ற அனுபவங்களின் வழியாக காண முடியாத கடவுளின் செயலை, ஞானத்தை நாம் பெற வேண்டும் என்று காட்டுகிறது. இன்றைய நற்செய்தியில் மெசியாவிற்காக காத்திருக்கும் திருமுழுக்கு யோவானின் சீடர்கள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு, வரவிருப்பவர் நீர்தாமோ அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று கேட்கின்றனர். காரணம், தங்கள் போதகரும் குருவுமாகிய திருமுழுக்கு யோவானின் போதனையும் செயலும் இயேசுவின் போதனையோடும் செயலோடும் ஒத்திருப்பதை பார்க்கின்றனர். ஆனால் திருமுழுக்கு யோவானின் வாழ்க்கை முறைக்கும் இயேசுவின் பழக்க வழக்கத்திற்கும் வித்தியாசம் இருப்பதை பார்க்கின்றனர். காரணம், திருமுழுக்கு யோவான் பாலைவனத்தில் வசித்தார், இயேசுவோ மக்களின் மத்தியில் வசிக்கிறார். திருமுழுக்கு யோவான் வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் உண்டு தபசியாக வாழ்ந்து வந்தார், இயேசுவோ உண்டும் குடித்தும் வருகிறார். எனவே அவர்களுக்குள் சந்தேகம். இங்குதான் திருமுழுக்கு யோவானின் சீடர்கள் செய்த தவற்றை இயேசு சுட்டிக்காட்டுகிறார். அவர்கள் கண்களால் பார்த்ததை வைத்து குறை அறிவை பெறுகின்றனர், ஆனால் நிறை அறிவை தருகின்ற ஞான பார்வையை இழந்துவிட்டிருந்தனர். எனவேதான் இயேசு கூறுகிறார், நீங்கள் கேட்பவற்றையும் காண்பவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழு நோயாளர் நலமடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிர் தெழுகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகின்றது. ஆம், இவைகளெல்லாம் அச்சீடர்கள் எதிர்பார்க்காத, தம் குருவிடத்தில் பார்க்காத, புரிந்து கொள்ள முடியாத செயல்களாயிருந்தன. ஆனால் காணுகின்ற இச்செயல்கள் வழியாக காண முடியாத கடவுளின் செயல்களை அறிந்து கொள்ள அவர்களை இயேசு அழைக்கின்றார். இவைதான் மெசியாவின் செயல்கள். அவை துப்புரவு செயல்கள். காரணம், திருமுழுக்கு யோவான் இதற்காகத்தான் அறிவிப்பு செய்து வந்தார். அவர் சுளகை தம் கையில் கொண்டு கோதுமையையும் பதரையும் பிரித்தெடுப்பார். தம் கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், ஆனால் பதரை அணையா நெருப்பிலிட்டு சுட்டெரிப்பார். மேலும் இயேசு திருமுழுக்கு யோவானை பற்றி பல்வேறு செயல்களை பேசியபின் இன்னொரு புதிய கருத்தையும் சொல்லி அவரின் சீடர்கள் புதிய பார்வையை பெற அழைக்கின்றார். மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிகச் சிறியவரும் அவரினும் பெரியவரே. இது முற்றிலும் அவர்களுக்கு புதிய பார்வை. காரணம், அதுவரை அவர்கள் திருமுழுக்கு யோவான்தான் பெரிய இறைவாக்கினர் என்று கருதி வந்தனர். ஆனால் இயேசுவோ புதிய செய்தியாகிய விண்ணரசை பற்றி பேசி அதில் சிறியோராக இருப்போர்தான் பெரியவர் என்று சொன்னது ஒருவேளை அவர்களுக்கு அதிர்ச்சியாக இருந்திருக்கலாம், புரிந்து கொள்ள முடியாமலும் இருந்திருக்கலாம். எனவேதான் அவர்களின் பழைய பார்வையை நீக்கி புதிய பார்வை பெற அழைக்கின்றார். அவனருளே கண்ணாக காணின் அல்லால் இந்நிறத்தான் இவ்வண்ணத்தான் இவன் இறைவன் என்று எழுதி காட்டொன்னாதே என்று அப்பர் வாடுவது இங்கு சாலப் பொருந்தும். அதாவது, இறைவனைப் பற்றி இவன் இந்நிறத்தான் இவ்வண்ணத்தான் இப்படிப்பட்ட குணமுடையவன் என்று மனிதர்கள் அறிந்து கொள்ள இறைவனின் அருளையே கண்ணாக கொண்டு பார்க்க வேண்டும் என்று கூறுகின்றார். இன்று நாமும் வரவிருக்கின்ற மெசியாவை சந்திக்க வேண்டும். அவரை சந்திக்க வேண்டுமென்றால் புதிய பார்வையை பெற வேண்டும். அது இறைவனின் அருள் கொண்ட ஞான பார்வையாக இருக்க வேண்டும். ஒரு பணக்கார தம்பதியர் தங்களுக்கு குழந்தை இல்லாத குறையால் இரண்டு குழந்தைகளை தத்தெடுத்து வளர்க்க குழந்தைகள் காப்பகம் ஒன்றிற்கு சென்றார்கள். அங்கே செய்ய வேண்டிய அனைத்து நிபந்தனைகளையும் எழுதி முடித்தபின் குழந்தைகளை காண்பிப்பதற்காக அதனுடைய கண்காணிப்பாளர் அவர்களை உள்ளே அழைத்துச் சென்றார். அங்கே அழுக்காகவும் அழகின்றியும் கைகால் வராமலும் புத்தி சுவாதீனம் இல்லாமலும் இருந்த குழந்தைகளை பார்த்தனர். பின் அக்கண்காணிப்பாளர் அந்த தம்பதியரிடம், இக்குழந்தைகள் பார்ப்பதற்கு அழகானவர்கள் கிடையாது, எனவே உங்கள் தகுதிக்கேற்றவாறு இரண்டு அழகான குழந்தைகள் வேறு அறையில் இருக்கின்றார்கள், வாருங்கள் அவர்களை காட்டுகின்றேன் என்று அழைத்தார். அப்போது அந்த தம்பதிகள், எங்களுக்கு எல்லா குழந்தைகளும் இறைவனின் குழந்தைகள்தான், எனவே அழகு அழுக்கு என்று பிரித்து பார்ப்பது நம் எண்ணம், அதனால் எங்களுக்கு இந்த அழகில்லா குழந்தைகளே போதும் என்றார்களாம். இனிய இதயங்களே, அழகையும் பொருளையும் பார்த்தால் இறைவனை காண முடியாது. உடல் அழகை விட உள்ளத்து அழகையே இறைவன் விரும்புகின்றார். எனவே அத்தகைய இறைவனையும் அவரின் பிள்ளைகளையும் இனம் கண்டு அவர்களை அன்பு செய்வோம், அவர்களில் மெசியாவை காண்போம்.
நாள்தோறும் எங்களை வழிநடத்தும் இறைவா, தினமும் உம் சிறகுகளின் நிழலில் எங்களை காத்து வருகின்றதற்காக எங்கள் நன்றியை செலுத்துகின்றோம். மாபெரும் அற்புதங்களை நீர் எங்கள் வாழ்வில் செய்யப்போகிறதற்காய் உமக்கு நன்றி சொல்கின்றோம். மக்களின் இருள் போக்கும் தூய தேவனே, இத்தரணியில் வாழ்கின்ற ஒவ்வொரு பிள்ளையையும் கண்ணோக்கி பாரும். அமைதி தேடி ஆறுதல் தேடி உம் கருணை உள்ளம் நாடி வரும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். பல துன்ப துயரங்களினால் அலைக்கழிக்கப்பட்டு அமைதி இழந்த நிலையில் வாடும் எம் மக்கள் மீது உமது அருட்கரங்களை வைத்தருளும். எங்கள் அன்பின் இறைவா, இந்த தரணியில் உடைந்த உள்ளங்களுக்கு உவகையூட்டும் எங்கள் அருள் வாழ்வுக்கும் பொருள் வாழ்வுக்கும் தேவையான வரங்களை நிரம்ப தந்தருளும். எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நிலையான அமைதி நிலவச் செய்யும். எந்த ஒரு வேதனையிலும் சோதனையிலும் எங்களுக்கு மனதிடத்தை தந்து இவைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை அளிப்பீராக. வரங்கள் பொழிகின்ற வல்லவரே, எங்கள் தொழிலில் படிப்பில் வேலையில் மாபெரும் அற்புதங்களை காணச் செய்வீராக. எங்கள் அன்றாட தேவைகளை எங்களுக்கு அளித்தருளும். உமது பாதுகாப்பிலும் கருணையிலும் அன்பிலும் எங்களை என்றென்றைக்கும் வழிநடத்துவீராக. ஆமீன்.
ஐயா நான் வந்தேன் தேவாட்டுக்குட்டி வந்தேன் தேவாட்டுக்குட்டி வந்தேன் ஐயா நான் வந்தேன் தேவாட்டுக்குட்டி வந்தேன் தேவாட்டுக்குட்டி வந்தேன் சோரி பாவி எனக்காய் சிந்தி துஷ்டன் என்னை அழைத்தி தயை செய்வோம் என்று இதை அல்லாது போக்கில்லை தேவாட்டுக்குட்டி வந்தே ஐயையா நான் வந்தேன் தேவாட்டுக்குட்டி வந்தே தேவாட்டுக்குட்டி வந்தே எண்ணம் வெளியே போராட்டங்கள் உட்பயம் எத்தனை எத்தனையோ இவை திண்ணம் அகற்றி எளியேனை ரட்சியும் தேவாட்டுக்குட்டி வந்தே ஐயையா நான் வந்தேன் தேவாட்டுக்குட்டி வந்தே தேவாட்டுக்குட்டி வந்தே ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு ஈந்து சுத்திகரித்து என்னை அரவணையும் மனம் தேற்றிக் கொண்டேன் உந்தன் வாக்கு தத்தங்களால் தேவாட்டுக்குட்டி வந்தே ஐயையா நான் வந்தேன் தேவாட்டுக்குட்டி வந்தே தேவாட்டுக்குட்டி வந்தே
அன்பு நெஞ்சங்களே இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது www.manavai.com வழங்கிய ஞாயிறு சிறப்பு வழிபாடு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கேளுங்கள். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்கள், கருத்துக்கள், ஆலோசனைகளை www.manavai.com க்கு மின்னஞ்சல் மூலம் எழுதுங்கள். நன்றி. அன்புடன் ஃபாதர் டெனிஸ் வாய்ஸ்.